செல்வம் முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
வணக்கம். இந்த இனிமையான காலை வேளையில் முத்தமிழ் சங்கத்தின் சங்கம் வானொலி வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய திருக்குறள் இல்வாழ்க்கை என்ற அதிகாரத்திலிருந்து. இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான், முயல்வாருள் எல்லாம் தலை. அறத்தின் இயல்போடு இல்வாழ்க்கை வாழ்கின்றவன், வாழ முயல்கின்றவன் பல திறத்தாரிலும் மேம்பட்டு விளங்குகின்றவன் ஆவான். இதையே கலைஞர் நல்வாழ்வுக்கான முயற்சிகளை மேற்கொள்வோரில் தலையானவராக திகழ்பவர் இல்வாழ்வின் இலக்கணமார்ந்து அதற்கேற்ப வாழ்பவர்தான். அதே அதிகாரத்திலிருந்து மற்றும் ஒரு குறள் அறன் எனப்பட்டதே இல்வாழ்க்கை, அஃதம் பிறன் பழிப்பதில்லாயின் நன்று. அறம் என்று சிறப்பித்து சொல்லப்பட்டது இல்வாழ்க்கையே ஆகும். அதுவும் மற்றவன் பழிக்கும் குற்றமில்லாமல் விளங்கினால் மேலும் நன்மையாகும். இதையே கலைஞர் அவர்கள் பழிப்புக்கு இடமில்லாத இல்வாழ்க்கை இல்லறம் என போற்றப்படும். வானொலி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காதலர் தின வாழ்த்துக்கள். என்னடா எல்லாருக்கும் அப்படின்னு சொல்றேன் தானே பாக்குறீங்க. அன்பு இருக்கக்கூடிய இடத்துல எல்லா இடத்துலயும் நீங்க வேலண்டைன்ஸ் டே கொண்டாடலாம். அம்மா பொண்ணு, அப்பா பையன், எந்த உறவா இருந்தாலும் அன்பு அங்க மேலோங்கி இருக்கும் போது வேலண்டைன்ஸ் டே எல்லாருக்கும் பொதுவானது. இந்த வாரம் முழுவதுமே வேலண்டைன்ஸ் டே கொண்டாடப்படுது. ஒரு ஒரு நாளும் ஒவ்வொரு சிறப்பா ரோஜாக்கள் தினம், சாக்லேட் தினம், டெடி பியர் தினம், உறுதிமொழி எடுத்துக்கிறது, இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசேஷமா இந்த காதலர்கள் இந்த காதலர் தின வாரத்தை கொண்டாடிட்டு வர்றாங்க. கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளை என எந்த உறவாக இருந்தாலும் இந்த ஒரு சொல் இடையில் இருக்கும் இடைவெளியை குறைத்து நெருக்கத்தை அதிகரிக்கின்றது அப்படின்னு சொல்லுது ஆய்வு. அந்த மூணு எழுத்து என்னன்னா ஐ லவ் யூ. ஒரு காலத்துல இந்த மூணு வார்த்தையை சொல்றதுக்கு காதலர்கள் தவம் இருக்க வேண்டியிருந்தது. திரையரங்கின் இருட்டிலோ அல்லது ரகசிய கடிதங்களிலோ மட்டுமே புழங்கிய இந்த வார்த்தை இன்று ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்தித்திருக்கிறது. அன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டா முகம் சிவந்த காலம் போயே இன்று இது ஒரு நம்பிக்கையின் அடையாளமாக மாறியிருக்கிறது. ஐ லவ் யூன்றது வெறும் காதலர்களுக்கு இடையிலான ரகசியம் மட்டுமல்ல, பள்ளிக்கூடம் கிளம்பும் குழந்தையை அணைத்து தாய் சொல்லும் விடைபெறுதல், நீண்ட நாள் கழித்து பேசும் தோழியிடம் காட்டும் நெருக்கம், முதுமையில் தவிக்கும் பெற்றோரின் கைகளை பிடித்து நாம் கொடுக்கும் தைரியம் என இது உருவெடுத்துள்ளது. அன்பை வெளிப்படுத்துவதில் உள்ள கூச்சங்கள் மறைந்து உன்னை எனக்கு பிடிக்கும், உன்மேல எனக்கு அக்கறை இருக்கு என்பதை உரக்கச் சொல்லும் ரக நாகரீகமாக இது மாறியுள்ளது. இன்றைய இயந்திரத்தனமான உலகில் மனிதர்களை மனதளவிலும் உடலளவிலும் பிணைக்கும் ஒரு மந்திர சொல்லாக இந்த வார்த்தை மெருகேறியுள்ளது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனா என்னைக்காவது யோசிச்சதுண்டா, யார் இந்த வார்த்தையை தொடங்கினாங்க, எதுக்காக சொன்னாங்க, இந்த மூணு வார்த்தைக்கு பின்னாடி உள்ள வரலாறு என்ன, சுவாரஸ்யமான தகவல்கள். ஐ லவ் யூன்ற சொல்லின் பரிணாமம். இந்த வார்த்தை இன்று எளிதாக பயன்படுத்தப்பட்டாலும் இதன் வேர்கள் மிக பழமையானவை. அப்போது பூக்களின் மொழியை பயன்படுத்தி தங்கள் அன்பை பரிமாறிக்கொண்டனர். ஒரு சிவப்பு ரோஜாவை கொடுப்பது என்பது ஐ லவ் யூ சொல்வதற்கு சமமாக இருந்தது. 19ஆம் நூற்றாண்டில் தபால் வசதிகள் பெரிய பிறகு வேலண்டைன்ஸ் கார்டு கடிதங்களும் மக்கள் மத்தியில் புகழ் பெற்றன. அப்போதுதான் இந்த மூன்று வார்த்தைகளும் உயிர் பெற்றன. இன்று ஐ லவ் யூ என்பது வெறும் காதல் மொழியாக மட்டுமல்லாமல் ஒருவருடைய மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் கருவியாகவும் இருக்கிறது. ஐ லவ் யூ என்பது ILY என சுருங்கிவிட்டாலும் அதன் ஆழம் குறையவில்லை. சமூக ஊடகங்களில் ஒரு ஹார்ட் இமோஜி இடுவது கூட இந்த சொல்லின் வெளிப்பாடாகவே பார்க்கப்படுகின்றது. நேசிப்பவர்களிடம் இந்த வார்த்தையை கேட்கும் போது மூளையில் ஆக்சிடாசின் என்ற மகிழ்ச்சியான ஹார்மோன்கள் சுரக்கின்றன. நான் உனக்காக இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை தரும் இந்த வார்த்தை தற்கொலை எண்ணங்கள் மற்றும் தனிமையில் இருப்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மருந்தாக அமைகிறது. கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளை என எந்த உறவாக இருந்தாலும் இந்த ஒரு சொல் இடையில் இருக்கும் இடைவெளியை குறைத்து நெருக்கத்தை அதிகரிக்கிறது என்கிறது ஆய்வு. காதலர் தினத்தின் தாரக மந்திரமான ரோஜா ரோஜான்ற பாட்டோட இன்னைக்கு நிகழ்ச்சிய ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு வரக்கூடிய பாடல்கள் எல்லாமே மலர்களை ஒட்டி இருக்க போகுது. மலர்களின் பாடல்களை கேட்டு ரசிக்க தயாரா இருக்கீங்களா?
என்னை விட்டு அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய முத்தமிழ் சங்க வானொலி நிகழ்ச்சியின் கதை நேரம். கதையின் தலைப்பு விரல்களா மோதிரங்களா, எது முக்கியம்? திறமை என்பது விரல்கள் போல, அதற்கான அங்கீகாரம் விரல்களின் மின்னும் மோதிரம் போல. நமக்கு வேலை செய்ய விரல்கள்தான் வேண்டுமே ஒழிய விரல்களின் மின்னும் மோதிரங்கள் அவசியமில்லை. இதை எப்படி எல்லோருக்கும் புரிய வைப்பது? பட்டங்கள் பெற பலர் தகுதியானவர்கள், சிலர் பட்டங்களை விடவும் பல மடங்கு மேலானவர்கள். அவர்களுக்கு வாய்த்த விரல்கள் மோதிரங்களை விட அழகானவை. வெகு சிலரோ பட்டங்களுக்கு முற்றிலும் பொருத்தமற்றவர்கள். தன் அளவு இல்லாத மோதிரங்களை நூல் சுற்றி மாட்டிக்கொள்ளுகிற மாதிரி பலரது கால் சுற்றி பட்டம் கட்டிக் கொள்கிறவர்கள். இருக்கிற மோதிரத்திற்கேற்ப விரல்களை தரித்துக் கொள்ளும் இவர்களைப் போல் நாமும் இருக்க வேண்டுமா? விரல்களை நேர்த்தியாக வைத்திருங்கள், மோதிரங்களுக்கு ஏங்காதீர்கள். நம்மை புரிந்து கொள்வது, அங்கீகரிப்பது, பாராட்டுவது, பின்பற்றுவது இவையெல்லாம் சமூகத்தின் பொறுப்பு. அதை ஒருபோதும் எதிர்பார்க்காதீர்கள். இன்றைக்கு சில பெண்கள் ஒரு புது சுடிதார் போட்டால் ஒரு 20 பேராவது தன்னை பார்க்க வேண்டும், 10 பேராவது தன்னை புகழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆண்கள் கூட, மச்சி இந்த டிஷர்ட்ல நீ அஜித் மாதிரி அசத்துற என்கிற நண்பர் படையின் பாராட்டை பல்கலைக்கழக பட்டமளிப்பு மாதிரி எதிர்பார்க்கிறார்கள். இது சரியா? பிறர் நம்மை அங்கீகரிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தால் அங்கீகரிக்காத போது நம்மின் நிலை என்ன? கலைஞர்கள், ஓவியர்கள், சிந்தனையாளர்கள் இப்படி பல்துறையில் வளரும் இளைய தலைமுறையினர் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களை பிறர் அங்கீகரிக்க வேண்டும், பாராட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள். கிடைக்காத போது ஏமாந்து வருந்தாதீர்கள். இந்த எதிர்பார்ப்பு உங்கள் திறமையை வாட வைக்கும். மகாகவி பாரதியை அவரது சமகாலத்தில் மகாகவியாக யாரும் அங்கீகரிக்கவில்லை. பிழைக்க தெரியாதவன் என்பதே சமூகம் அவர் மீது வைத்திருந்த அபிப்பிராயம். ஆனால் பாரதி தன் மீது வைத்திருந்த அபிப்பிராயம் முற்றிலும் வேறு. புவி அனைத்தும் போற்றிட வான்புகள் படைத்து தமிழ் மொழியை புகழில் ஏற்றும் கவியரசர் தமிழ்நாட்டுக்கு இல்லை எனும் வசை என்னால் கழிந்தது என்பதே பாரதி மீதான அபிப்பிராயம். பிறரது அங்கீகாரங்களை விட அவரது அங்கீகாரங்களே அபிப்பிராயங்களை ஜெயித்தன. கடும் தமிழில் இலக்கணச்சிகள் பாடிய தமிழ் பண்டிதர்கள் பலர் பாரதியின் பாடல்களை பாமரத்தனமானவை என்று எழுதிய போது சுவை புதிது, பொருள் புதிது, வளம் புதிது, சொற்புதிது, சோதிமிக்க நவகவிதை என்று பாரதி தன் பாடல்களை பற்றி புரிந்து வைத்திருந்தார். பிறர் பாராட்ட வேண்டும் என்று ஒருபோதும் எதிர்பார்க்காதீர்கள். ஆனால் பாராட்டும் போது எதிர்க்காதீர்கள். மாலைகளை எதிர்பார்த்து குனிந்து குழைந்து வளைந்து நெளிந்து தலை தாழ்ந்து நிற்க வேண்டாம். ஆனால் மாலைகள் வரும்போது தலை குனிந்து வாங்கிக் கொள்ள மறுக்க வேண்டாம். நோபல் பரிசு பெற்ற ரவீந்திரநாத் தாகூர் பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? அவரது குடும்பம் ஒரு கூட்டு குடும்பம். 50 அல்லது 60 பேர் கொண்ட பெருங்கூட்டம் அது. அதில் பிள்ளைகள் பிறந்தநாளை கொண்டாடும் முறையே புதுமையானது. ஒவ்வொரு பிள்ளை பெயரிலும் ஒரு நோட்டு புத்தகம் இருக்கும். அதில் அந்த குடும்பத்து பெரியவர்கள் பிள்ளைகளை பற்றி தங்கள் பாராட்டை, விமர்சனத்தை, கருத்தை எழுதுவது வழக்கம். ரவீந்திரநாத் பிறந்தநாள் அன்று அவன் பாட்டி எழுதிய வரிகள் என்ன தெரியுமா? ரவியை பற்றி சொல்ல உருப்படியாக எதுவும் இல்லை. அவன் எதிர்காலத்தை நினைத்தால் கவலையாக இருக்கிறது. ஒரு டாக்டராகவோ என்ஜினியராகவோ பெரிய ஆளாக அவன் வருவான் என்று தோன்றவில்லை. மற்ற பிள்ளைகள் மாதிரி அவன் புத்திசாலியாக இல்லையே என்று வருத்தமாக இருக்கிறது என்று பாட்டி எழுதியிருந்தார். மற்ற பிள்ளைகள் என்ன ஆனார்கள் என்பதே இன்று வரை தெரியாது. உருப்பட மாட்டான் என்று பாட்டி பதிவு செய்தவர்தான் இந்த உலகின் புகழ்பெற்ற உருப்படியானார். 2 நாடுகளுக்கு தேசிய கீதம் தந்த ஒரே கவிஞர் என்ற தனிப்புகழ் அவருக்கு மட்டுமே உண்டு. எனவே பிறரது அங்கீகாரங்கள் பெரிய விஷயம் அல்ல. உங்களை பற்றிய உங்களது அபிப்பிராயங்களே முக்கியம். புரிந்து கொண்டால் வெற்றி நிச்சயம் என்கிறார் சொல்வேந்தர் ஐயா சுகி சிவம் அவர்கள். நன்றி. Yeah.
மனுஷத்தன்மை மனிதநேயம் இப்படியெல்லாம் நிறைய பேசுறோம் இல்லையா? உண்மையிலேயே மனிதநேயம் மிக்க மனிதர்கள் உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. நிறைய நம்ம கண்ணுல நெகட்டிவிட்டி தான் தென்படுது. நமக்கு உதவுறவங்களை மனிதநேயம் மிக்க மனிதர்களை நம்ம சந்திக்கிறது ரொம்ப குறைவா இருக்கிறதுனாலயோ என்னவோ நம்ம இந்த உலகமே ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இந்த விஷயத்தை நீங்க கேட்டீங்கன்னா மனிதநேயம் இன்னும் செத்து போயிடல அப்படின்றது எல்லார் மனசுலயும் வரும். கடை வீதியின் ஒரு ஓரமா நின்று பலூன் வித்துட்டு இருந்தா அந்த பொண்ணு. பலூன்களை பார்த்துட்டு அதை வாங்குறதுக்காக பக்கத்துல வர்ற குழந்தைங்க ஏன் பெரியவங்களும் கூட வந்து அவன் முகத்தை பார்த்தோட சட்டுன்னு அவளை விட்டு விலகி போனாங்க. புடவை தலைப்பால தன்னோட முகத்தின் ஒரு பக்கத்தை மறைச்சுக்கிட்ட போராடிக்கிட்டு இருந்தா அவ. ஏன்னா அவளுடைய முகம் ஆசிட் வீச்சின் அமில தழும்புகளால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது. அது டெல்லி லஜ்பத் நகர் பஜார். தற்செயலா தான் அந்த பெண்ணை கவனிச்சார் ஆகாஷ். அருக போய் என்னன்னு விசாரிச்சார். என்னமா நடந்தது, எதனால உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு கொஞ்சமா தயங்கினாங்க அவங்க. உனக்கு ஏதாவது உதவி செய்யலாம்னு நினைக்கிறேன், விருப்பம் இருந்தா சொல்லுன்னு சொன்னார். அந்த பெண் நிமிர்ந்த ஆகாஷின் முகத்தை பார்த்தாள். சில வருடங்களுக்கு முன்னர் தான் அந்த கோர சம்பவம் நடந்ததாம். அவள் பக்கத்து வீட்டு பையன்தான் அவன். அந்த பையனின் வீட்டுக்காரர்களுக்கும் இந்த பெண்ணின் வீட்டுக்கும் கொஞ்ச நாட்களாகவே வாய் தகராறு. அது முற்றி இப்படி ஆசிட் வீச்சில் வந்து முடியும்னு யாருமே எதிர்பார்க்கல. மறைத்து வச்சிருந்த ஆசிடை எடுத்து சட்டென்று அந்த பெண்ணின் முகத்தில் ஊற்றிவிட்டு ஓடிவிட்டான் அந்த பையன். பதறி துடித்து பக்கத்தில் உள்ள ஆஸ்பத்திரிக்கு தூக்கி கொண்டு ஓடினார்கள். சில நாள் சிகிச்சை உயிரை காப்பாற்றி விட்டார்கள். ஆனால் அவள் முகத்தின் அழகை காப்பாற்ற முடியவில்லை. முகம் முழுவதும் அமில தழும்புகள். வீட்டுக்குள் நுழைந்தால் அவளது சின்னஞ்சிறு குழந்தை ஓடி வந்து அவளது முகத்தை உற்று பார்த்து விட்டு ஒரு நொடி திகைத்து நின்றது. அவள் உள்ளுக்குள் திகைத்தாள். குழந்தை தன் முகத்தை பார்த்து பயந்து போய் தன்னை விட்டு விலகி போய்விடுமோ என்று அவள் சேலை தலைப்பால் தன் முகம் மறைத்துக் கொண்டாள். ஆனால் குழந்தை விடவில்லை. தன் அன்னை அருகில் வந்து முகத்தை மறைக்க விடாமல் புடவையை பிடித்து இழுத்தது. பின் அவளை இறுக கட்டி பிடித்துக் கொண்டது. அவளும் கண்ணீரோடு தன் குழந்தையை கட்டி தழுவி கொண்டாள். அமில தழும்புகள் அவள் முகத்தை மாற்றியிருந்தாலும் தன் அம்மாதான் இவள் என அந்த குழந்தை அடையாளம் கண்டுகொண்டது, அன்போடு ஏற்றுக்கொண்டது. ஆனால் அவள் கணவன் அவளை தன் மனைவியாக ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அவள் முகத்தை கூட பார்க்காமல் திரும்பி நின்று வெறுப்போடு சொன்னான், நான் வேறு கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்று. அவள் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. குழந்தையை கையில் தூக்கி கொண்டு புறப்பட்டு விட்டாள். என்ன செய்ய போகிறேன், எப்படி இந்த குழந்தையை காப்பாற்றப் போகிறேன், எந்த இலக்குமின்றி கையில் தன் குழந்தையை தூக்கி கொண்டு கடை வீதியில் சுற்றி சுற்றி வந்தாள். இடுப்பில் இருந்த அவள் குழந்தை ஏதோ ஒரு பக்கம் கை நீட்டியது. திரும்பி பார்த்தாள். வண்ண வண்ண பலூன்கள் நிறைய தொங்கிக் கொண்டிருந்தன. ஒரு முடிவெடுத்தாள். கலர் கலராய் நிறைய பலூன்களை வாங்கிக் கொண்டாள். டெல்லியில் லஜ்பத் நகர், நிறைய மக்கள் கூட்டம் வரும். அங்கு போய் பலூன்களை கையில் வைத்துக் கொண்டு நின்றாள். ஹிந்தியிலும் அரைகுறை ஆங்கிலத்திலும் பேசி நிறைய பலூன்களை விற்க ஆரம்பித்தாள். அரைகுறை ஆங்கிலத்தில் அந்த பெண் காட்டிய அசாத்திய திறமை ஆகாஷை கவர்ந்தது. உங்களுக்கு ஆங்கிலம் தெரியுமா? ஓரளவுக்கு. அப்படின்னா வேற ஏதாவது வேலைக்கு போலாமே. அழகாக இருக்கிற பெண்களுக்கு தான் அலுவலகத்துல வேலை கொடுப்பாங்க. இந்த முகத்தோட இருக்க எனக்கு எப்படி? நான் ஒரு டிராவல்ஸ் நிறுவனம் தொடங்க இருக்கேன், அதுல வேலைக்கு சேர்றீங்களா? இது 2015 ஆம் ஆண்டு. இந்த மனிதநேயமிக்க ஆகாஷ் சொல்றாரு, ஷாப்பிங் வந்த இடத்துல தற்செயலா அந்த பொண்ணை பார்த்தேன். அது வரைக்கும் நான் தனியா தான் அலுவலகம் எதுவும் இல்லாம டிக்கெட் புக் செஞ்சு கஸ்டமர்களுக்கு கொடுத்து பிசினஸ் செஞ்சிட்டு இருந்தேன். இந்த ஆசிட் வீச்சினால் பாதிக்கப்பட்ட பெண்ணை பார்த்த உடனே இவங்களுக்கு உதவணும்னு ஏதோ ஒரு சக்தி எனக்குள்ள இருந்து உந்தி தள்ளுச்சு. அந்த பொண்ணுகிட்ட வேலைக்கு வர்றியான்னு கேட்டுட்டேனே தவிர எனக்கு ஆபீஸ்னு எதுவும் கிடையாது. வீட்டுக்கு போன உடனே இந்த பொண்ணை பத்தி மனைவி கிட்ட சொன்னேன். ஆகாஷின் மனைவி உடனே சொன்னாங்க, அடடா கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு நம்ம உதவி செய்தே ஆகணும். ஆமாம், ஆனால் அலுவலகம் ஆரம்பிக்க தேவையான பணம்? கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நம்ம டிராவல்ஸ் ஏஜென்சி ஆரம்பிச்சு அந்த பொண்ணுக்கு உதவி செய்யத்தான் போறோம். ஒரு நிமிஷத்தில் தன் கழுத்தில் ஒரே ஒரு செயினை மட்டும் வைத்துக் கொண்டு அத்தனை நகைகளையும் கொண்டு வந்து ஆகாஷின் கைகளில் கொடுத்தார். ஆகாஷ் கண் கலங்கி போனார். ஆனால் அவரது மனைவி சொன்னார், ஏன் யோசிக்கிறீங்க? நீங்க பாத்துட்டு வந்த அந்த பொண்ணு நம்மளுடைய சகோதரியா இருந்தா நம்ம உதவி செய்ய மாட்டோமா? அதற்கு பின் ஆகாஷ் தயங்கவில்லை. மனைவி சொன்ன வார்த்தைகளில் இருந்த மந்திர சக்தி உடனடியாக அவரை செயல்பட வைத்தது. நகைகளை விற்ற பணத்தில் நல்லபடியாக ஆரம்பிக்கப்பட்ட ஆகாஷின் டிராவல்ஸ் ஏஜென்சியில் இப்போது 6 பெண்கள் வேலை செய்கின்றார்கள். அன்றைக்கு கடை வீதியில் பலூன் விற்ற அந்த ஆசிட் பெண் இன்று பல 100 டிராவல்ஸ் ஆடல்களை அந்த கம்பெனிக்கு ஏற்பாடு செய்து கொடுக்கிறாள். மனைவி கொடுத்த உற்சாகத்தால் இன்னும் இதுபோல ஆசிட் வீச்சினால் பாதிக்கப்பட்ட 15 பெண்களை தேர்வு செய்து அவர்களுக்கும் பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றார் ஆகாஷ். அத்தனை பெண்களும் ஆகாஷை பாராட்ட ஆகாஷ் இத்தனைக்கும் துணை நின்ற தன் மனைவியை பாராட்டுகிறார். அமிலத்தால் அழகை அழிக்கலாம், அக்னியால் உடம்பை அழிக்கலாம், அணுகுண்டால் அகில உலகத்தையே அழிக்கலாம், ஆனால் எதனாலும் அழியாதது, என்றென்றும் அழிக்க முடியாதது மனித நேயமும் மகத்தான அன்பும் மட்டுமே. ஆகாஷை போன்ற மனித நேயமிக்க மனிதர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. உங்களது விமர்சனங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றோம். இன்று என்னுடன் கதை நேரத்தை பகிர்ந்து கொண்ட சகோதரி மகேஸ்வரி சுப்பையா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை கூறி மீண்டும் அடுத்த வாரம் பல நல்ல நிகழ்ச்சிகளுடன் உங்களை சந்திக்கின்றோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அன்னபூரணி கல்யாணசுந்தரம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம். சில பேர் உங்களை நேசிப்பார்கள். நீங்கள் என்ன செய்தாலும் சில பேர் உங்களை ஒருபோதும் நேசிக்க மாட்டார்கள். அன்பு இருக்கும் இடத்திற்கு செல்லுங்கள். உங்கள் மன ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் நபர்களுடன் நேரத்தை செலவிடுங்கள். உங்களுக்கு அதிக மன அமைதியை தருபவருக்கு அதிக நேரம் ஒதுக்குங்கள். சரியான நபர்களுடன் கழித்த நினைவுகள் எப்போதும் விலை மதிப்பற்றவையாக இருக்கும் என்று ஸ்ரீசாமி அவர்களின் இன்றைய தகவலுடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்று என்னுடன் கதை நேரத்தை பகிர்ந்து கொண்ட சகோதரி மகேஸ்வரி சுப்பையா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை கூறி, இந்த வார நிகழ்வில் இடம்பெற்ற அனைத்து பூசம்பந்தமான பாடல்களையும் கேட்டு ரசிச்சிருப்பீங்க என்ற நம்பிக்கையோட உங்களின் விமர்சனங்களை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றோம். மீண்டும் பல புதிய நிகழ்ச்சிகளுடன் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அன்னபூரணி கல்யாண சுந்தரம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.